அப்படி சில ஒரு 10 ஆண்டுகளாக அந்த கருத்தை கேட்டுக்கூடிய சிலர் தனியாக இருக்கிறார்கள். 5-6 பேர் அவர்களுக்கு நான் வழிபடுத்தி கொண்டிருக்கிறேன், தனியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம். இது ஏன் வரும் என்றால், குடும்ப பொறுப்பு இருந்தால் சில நேரத்தில் கல்யாணம் செய்து கொள்ள இயலாது, ஆனாலும் பெண்ணாக தான். இன்னொன்று, மேல் படிப்பெல்லாம் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாடு செல்ல வேண்டியவர்கள், அவர்களுக்கு இந்த நிலை உருவாகும். இன்னொன்று, ஆன்மீக நாட்டை வந்துவிட்டது அல்ல, பொது தொண்டு செய்யக்கூடியவர்கள், குடும்பம் வேண்டாம் என்று எண்ணக்கூடியவர்கள், அவர்கள் தனியாக இருக்க இயலுமா, ஏதேனும் ஒரு பயிற்சி தேவையா, இதை நான் விளக்கி கொடுக்க வேண்டும். அப்படி சிலரை கண்காணித்துக் கொண்டு வருகிறேன். ஒரு 7-8 பேர் இருக்கும் பொழுது நல்ல முறையில் அவர்கள் தனியாக இருந்து கொண்டு வருகிறார்கள். ஒரு பெண் என்னிடம் வந்திருந்தால் சென்ற மாதம் அவள் ஒரு கேள்வியை கேட்டாள். ஆரம்பத்தில் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் ஐயா, பெற்றோர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள், என்னிடமே நொந்து கொண்டார்கள், இப்படிப்போய் ஒரு முடிவை எடுத்து விட்டாயே, தனியாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கவலையாக இருக்கிறது, எப்படித்தான் சமாளிப்பாயோ, உறவினர்களுடன் குறைப்பட்டு கொண்டார்கள், இப்படி பெண் முடிவை எடுத்துக்கொண்டு வந்து நிற்கிறாள், எங்களுக்கல்லவா கவலையாகி போனது, இந்த பெண்ணாலே கவலை அல்லவா என்றெல்லாம் சொன்னார்கள் ஐயா. ஆனால் சென்ற 2-3 ஆண்டுகளாக பார்க்கிறேன், அந்த கவலையே இல்லை. உறவினர்கள் யாரேனும் கேட்டால் கூட பெற்றோர்கள் சொல்கிறார்கள், அறிவுள்ள பெண் சமாளித்துக் கொள்வாள். என்ன நிகழ்ந்தது ஐயா, ஆரம்பத்தில் கவலைப்பட்டார்களே, இப்போது கவலைப்படவில்லையே. நான் உதாரணம் சொன்னேன், ஒரு சொத்து இருக்கிறது, 2 பேர் அதற்கு உரிமையாளராக இருக்கிறார்கள், சகோதரர்களாக இருக்கக்கூடும், சகோதரிகளாக இருக்கக்கூடும், அதில் ஒருவருக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது, அந்த சொத்தை அடமானம் வைத்து பணம் வாங்கி இருக்கிறார் அவர். இப்படி கவலை அவருக்கு மட்டும்தானா என்றால் இல்லை, இன்னொருவருக்கும் உரிமை இருக்கிறது இல்லையா, அவருக்கும் கவலை, கடன் ஏறிவிட்டதே சொத்தின் மேலே என்று. கடன் வாங்கியவர் என்ன செய்கிறார், இப்பொழுதோ திட்டமிட்டு கொண்டு இவ்வளவு சம்பாதிக்கிறேன், நான் இவ்வளவு திருப்பி கொடுத்து விடுவேன், பேங்கில் ஏற்பாடு செய்து விடுகிறார், மாதா மாதம் என்னை கேட்கவே வேண்டாம், இந்த கடன் தொகைக்கு இவ்வளோ கொடுத்து விடுங்கள். கொடுக்க தொடங்கி விட்டார், கடன் குறைய தொடங்கி விட்டது, அவருக்கு மட்டும் நிம்மதியா என்றால் இல்லை, அந்த கூட்டாளிக்கு நிம்மதி தான். அதுபோலவே பெற்றோர்களுக்கு பதிவுகள் இருந்தன, உன்னை மகளாக பெற்றெடுத்து விட்டார்கள், ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஒன்று தொடங்கி விட்டது, அந்த பதிவுகளை நீக்கிக் கொன்றிய பாதைக்கு நீ வந்து விட்டாய். 10 ஆண்டுகளாக அந்த கருத்துக்களை கேட்டு அதன்படி செயல்பட்டு கொண்டு போகிறாய், கருத்துக்கள் கேட்டால் மட்டும் போதாது. விளைவு என்னவானது, அவளுடைய பதிவு சுமை குறைய தொடங்கிவிட்டது, உயிரினை பெண்கள்னா இருக்கிறதோ சாதாரணமாக நிகழக்கூடியது, நீ குறைத்து கொண்டு போகிறாய், அவர்களுக்கு அந்த நன்மை தெரிகிறது, எனவே தான் கவலைப்படுகிறார்கள் இல்லை, அவ்வளோ உறுதியாக அவர்களெல்லாம் செய்து கொண்டு போகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு உதாரணம் நினைவுக்கு வந்தது. ஒரு அரசனானவன் ஆன்மீக ஆர்வம் வந்தது அவனுக்கு, என்ன செய்தான், அரசு பதவிக்கு மாற்று ஏற்பாடு செய்துவிட்டு அவன் கானகத்தில் இருந்த ஒரு ஞானியை அணுகி பாடம் கேட்கலானான். காலையும் மாலையும் வகுப்புகள் நன்றாக முன்னேறி கொண்டு வந்தான். 3வது நாள் அந்த ஆசானான் அவர் சொன்னார், அரசனே, ஒருவன் விருந்தினன் விருந்தினாக இருப்பது 3 நாட்கள் தான், ஆக நாளையிலிருந்து நீ இங்கே இருக்க விரும்பினா என்று சொன்னால் உழைப்பு கொடுக்க வேண்டும், ஏதேனும் உழைப்பு. உனக்கு என்ன தரப்பிடிக்கிறது என்றால், காலையிலே பழஞ்சோறு சாப்பிடு விட்டு கோடாலியை எடுத்துக்கொண்டு கானகத்துக்குள்ளே செல்ல வேண்டும், அங்கே விழுந்து கிடக்கக்கூடிய கிளைகள், உலர்ந்து போயிருக்கின்ற கிளைகள், அவற்றை விறகாக வெட்டி தலை சுமையாக சுமர்ந்து கொண்டு வர வேண்டும், இங்கே சமையல் அறையில் கொண்டு போட்டு விட, ஆசிரமத்தின் சமையல் அறையில், பிறகு நீ மாலை வகுப்பிலே கலந்து கொண்டால் போதும். அரசன் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்கிறான். நான் ஒரு அரசனாக இருந்தவன், என்னை விறகு விட்டு செல்கிறாய் என்று கேட்கவில்லை, மகிழ்ச்சியாக அந்த உத்தரவை ஏற்றுக்கொள்கிறான். மறுநாள் காலையில் கானகத்துக்கு சென்று விடுகிறான். மதிய நேரத்துக்குள்ளாக விறகு தலை சுமையாக கொண்டு வந்து போடுகிறான். அங்கே மதிய உணவு சாப்பிட்டு விட்டு மாலை வகுப்பிலே மட்டும் கலந்து கொள்கிறான். நல்ல முன்னேற்றம் வருகிறது அவனுக்கு. அதற்கு பின்னர் காலை வகுப்பிலே பண்டிதர்கள் எல்லாம் வரக்கூடியவர்கள் சில கேள்விகள் அந்த ஆசானை கேட்பார்கள், நுணுக்கமான கேள்விகளாக இருக்கும். அவர் என்ன சொல்ல தொடங்கினார், நான் இந்த கேள்விக்கு பதில் கொடுப்பதை விட இந்த ஒற்றையடி பாதை வழியாக கானகத்துக்குள்ளே செல்லுங்கள், அங்கே கம்பீரமான ஒருவன் விறகு வெட்டி கொண்டிருப்பான், அவன் வேலைக்கு குந்தகம் விளைவிக்காது, அவன் கருத்தை அங்கே கேளுங்கள், இந்த கேள்வியை அவனிடம் கேட்டு பதிலை வாங்கிக் கொள்ளுங்கள், அவன் சொல்லக்கூடிய பதிலானது உங்கள் மனத்திலே நன்றாக பதியும், நான் சொல்வதை விட தெளிவாகவும் இருக்கும். ஏனென்று சொன்னால், அவன் நாட்டுக்கு அரசனாக இருந்தவன், இப்போது ஆன்மீக ஆர்வம் காரணமாக விறகு வெட்ட கூட தயாராக இருக்கிறான், அந்த தியாகத்துக்கு தயாராக இருக்கிறான். அவன் நிலையிலே நான் இருந்திருந்தேன் என்று சொன்னால் அப்படி தியாகத்திற்கு நான் தயாராக இருந்திருப்பேனா, எனக்கு ஐயமாக இருக்கிறது. அனுபவமாக அவன் செய்து காட்டி விட்டான், ஆக அவன் கூறிய பதில்கள் உங்கள் மனத்திலே நன்றாக வந்து பதியும் என்று சொல்லி அனுப்பினாராம். நான் சில தத்துவங்களை நேரடியாக பார்த்துவிட்டு இங்கே கொடுத்து விடுகிறேன். இது போன்ற கூட்டங்களில் எனக்கும் உலகைகளுக்கும் எந்த உராய்வும் கிடையாது. ஐ ஹவ் நோ ஃப்ரிக்ஷன் வித் த வேர்ல்ட் ப்ராசஸ். ஆக சொல்லக்கூடிய தத்துவங்களை செயல்படுத்தி பார்க்க வேண்டிய வாய்ப்போ தேவையோ எனக்கு இல்லை, ஒன்றோ உண்மை என்று தெரிகிறது, அதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை எனக்கு. ஆனால் ஒரு இடத்துல பணி செய்யக்கூடியவர்கள், ஒரு குடும்ப சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் செய்து பார்க்கிறார்கள், செய்து பார்த்து விட்டு இதை நம்மிடம் சொல்லுகின்ற பொழுது உறுதிப்படுகிறது, இந்த அளவுக்கு செயல் பார்த்து துணிவாக செய்கிறார்களே என்று ஒரு நமக்கும் ஒரு அதில் ஒரு உற்சாகம் வருகிறது. இந்த கருத்துக்களை கேட்டு அத்தனை பேர் அல்ல, ஒரு 50-60 பேர் வந்தார்கள்னால் ஒரு சிலர் நன்றாக முன்னேற்றம் காட்டுகிறார்கள். சரி, சொல்லுகின்றவரை சொல்லிக் கொண்டிருப்போம் என்ற நிலையிலே இந்த விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம்.